ஜீவஞ்சவோ பாகவதாங்கிரி ரேனும் ந ஜாது மர்த்யோ பிலபேதயஸ்து ஸ்ரீ விஷ்ணு பத்யா மனுஜஸ்து லஸ்யா ஸ்வசஞ்சவோ யஸ்து ந வேத கந்தம். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர். தூய பகவத் பக்தரின் பாத தூசியை தன் தலைமீது ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளாதவன் வெறும் உயிரற்ற உடல் என்பதில் சந்தேகமில்லை. மேலும் பகவானின் தாமரை பாதங்களிலிருந்து வரும் துளசி இலைகளின் நறுமணத்தை என்றுமே அனுபவித்தறியாதவன் சுவாசித்துக் கொண்டிருந்தாலும் அவனும் ஒரு சவமே ஆவான். பொருளுரை. ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் சொல்வது போல், சுவாசித்து கொண்டிருக்கும் சவம் ஒரு பேயாகும். ஒரு மனிதன் இறந்து போனால் அவன் சவம் என்று அழைக்கப்படுகிறான். ஆனால் நம்முடைய தற்போதுள்ள கண்களுக்கு புலப்படாத ஒரு சூக்ஷ்ம உருவில் மீண்டும் அவன் தோன்றி செயல்படுவானாயின் அத்தகைய இறந்து போன உடல் ஒரு பேயாகும். பேய்கள் பிறருக்கு எப்பொழுதுமே அஞ்சத்தக்க சூழ்நிலை ஏற்படுத்துவதால் அவை தீய சக்திகளாக கருதப்படுகின்றன. அதை போலவே தூய பக்தர்களுக்கோ அல்லது ஆலயங்களில் உள்ள விஷ்ணு மூர்த்திகளுக்கோ மரியாதை வழங்காதவர்களான பேயை போன்ற பக்தர் அல்லாதவர்கள் பக்தர்களுக்கு அச்சம் விளைவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே எப்போதும் உருவாக்குகின்றனர். அத்தகைய தூய்மையற்ற பேய்களின் எந்த நிவேதனத்தையும் பகவான் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்வதே இல்லை. ஒருவரிடம் அன்பு செலுத்தும் முன் அவரது நாயிடம் முதலில் ஒருவன் அன்பு காட்ட வேண்டும் என்று பழமொழி ஒன்று உள்ளது. பகவானின் தூய பக்தருக்கு உண்மையாக தொண்டு புரிவதால் தூய பக்தி நிலை அடையப்படுகிறது. எனவே தூய பக்தர் ஒருவரின் தொண்டனாக இருப்பதே பகவானிடம் மேற்கொள்ளப்படும் பக்தி தொண்டின் முதல் கட்டுப்பாடாகும். இக்கட்டுப்பாடு பின்வரும் கூற்றால் பூர்த்தி செய்யப்படுகிறது. மற்றொரு தூய பக்தருக்கு தொண்டு புரியும் ஒரு தூய பக்தரின் பாத தூசியை ஏற்றுக்கொள்ளுதல், அதுவே தூய சீட பரம்பரை அல்லது பக்தி பரம்பரை முறையாகும். பெரும் முனிவரான ஜடபரதர் முக்தியடைந்த பரமஹம்சரின் நிலையை எவ்வாறு எய்தினார் என்று மகாராஜா ரகுகணர் வினவினார். அதற்கு மகாமுனிவர் பின்வருமாறு விடையளித்தார். பாகவதம் 5:12-13. ரகுகணை தத் தபசா நயாதி ந சேஜயா நிர்வப்பனாத் கிருஹத் கிருஹாத்யா வா சந்தசா நைவ ஜலாக்னி சூரியை வினா மகத் பாத ரஜோபிஷேகம். மகாராஜா ரகுகணரே, பக்தி தொண்டின் பூரணத்துவ நிலையை பரமஹம்ச நிலையை சிறந்த பக்தர்களின் பாத புழுதியால் ஒருவன் ஆசிர்வதிக்கப்பட்டால் ஒழிய அடைய முடியாது. தவத்தாலோ வேத வழிபாட்டு முறையாலோ துறவு வாழ்வை மேற்கொள்வதாலோ இல்லற வாழ்வின் கடமைகளை நிறைவேற்றுவதாலோ வேத மந்திரங்களை ஓதுவதாலோ சூரியனின் கடும் வெப்பத்திலும் குளிர்ந்த நீருக்குள்ளும் அல்லது கொழுந்துவிட்டு எரியும் தீயின் முன்பாகவும் தவங்களை ஏற்றுவதாலோ அதை அடையவே முடியாது. அதாவது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவரது தூய பக்தர்களின் உடமையாவார். இதன் விளைவாக பக்தர்களால் மட்டுமே மற்றொரு பக்தனுக்கு கிருஷ்ணரை வழங்க முடியும். கிருஷ்ணரை நேரடியாக அடையவே முடியாது. எனவே பகவான் சைத்தன்யர் தம்மை பிருந்தாவனத்து கோபியர்களை பரிபாலித்து வருபவரான பகவானின் தொண்டர்களிடம் மிகவும் கீழ்ப்படிந்துள்ள தொண்டன் கோபி பர்து பாத கமலையோர் தாச தாசானு தாச என்று கூறிக்கொண்டார். ஆகவே தூய பக்தன் பகவானை நேரடியாக அணுக முடியாமல் பகவானின் தொண்டர்களுக்கும் தொண்டனை திருப்திப்படுத்த முயல்கிறான். இதனால் பகவான் திருப்தி அடைகிறார். அதன் பிறகு மட்டுமே பகவானின் தாமரை பாதங்களில் ஒட்டி கொண்டிருக்கும் துளசி இலைகளின் சுவையை பக்தனால் அனுபவிக்க முடியும். பிரம்ம சம்ஹிதையில் வேத இலக்கியங்களில் பெரும் பண்டிதனாவதால் மட்டும் பகவானை கண்டுவிட முடியாது என்றும் அவரது தூய பக்தர்களின் மூலமாக மட்டுமே மிகச் சுலபமாக அவரை அணுக முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பிருந்தாவனத்தில் தூய பக்தர்கள் எல்லோரும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் இன்ப சக்தியாகிய ஸ்ரீமதி ராதாராணியின் கருணையை வேண்டி பிரார்த்திக்கின்றனர். ஸ்ரீமதி ராதாராணி பௌதீக பெண்மைக்குரிய தன்மையின் பரிபூர்ண நிலையை ஒத்திருக்கிறார். இலகிய மனம் படைத்தவரான அவர் பகவானின் ஒத்த பாகமாவார். எனவே ராதாராணியின் கருணை உண்மையுள்ள பக்தர்களுக்கு உடனே கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அத்தகைய பக்தனை பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் அவள் ஒருமுறை சிபாரிசு செய்ததும் பகவான் உடனே அந்த பக்தனை தனது சகவாசத்திற்குள் நுழைய அனுமதிக்கின்றார். எனவே நேரடியாக பகவானின் கருணையை சம்பாதிப்பதை விட பக்தனின் கருணையை சம்பாதிப்பதில் அதிக ஆர்வம் உள்ளவனாக ஒருவன் இருக்க வேண்டும் என்பதே இதன் தீர்மானமாகும். இவ்வாறு செய்வதால் பக்தனின் தயையினால் பகவத் தொண்டிற்கான இயல்பான கவர்ச்சி மீண்டும் எழுப்பப்படுகிறது. ஜீவஞ்சவோ பாகவதாங்கிரிரேனும் நஜாது மர்த்யோபிலபேதயஸ்து ஸ்ரீ விஷ்ணு பத்யா மனுஜஸ்து லஸ்யா ஸ்வசஞ்சவோயஸ்து நவேதகந்தம். தூய பகவத் பக்தரின் பாத தூசியை தன் தலைமீது ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளாதவன் வெறும் உயிரற்ற உடல் என்பதில் சந்தேகமில்லை. மேலும் பகவானின் தாமரை பாதங்களிலிருந்து வரும் துளசி இலைகளின் நறுமணத்தை என்றுமே அனுபவித்தறியாதவன் சுவாசித்துக் கொண்டிருந்தாலும் அவனும் ஒரு சவமே ஆவான். வாழ்க்கையில அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் சில நேரத்தில் அவங்களுடைய குறிக்கோள் நிறைவேறாமல் போகும்போது அதிக அளவில் விரக்தி அடைகிறாங்க. அந்த விரக்தி ஒரு நிலைக்கு மேலே போகும்போது மக்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதுவும் நவீன காலத்தில் பார்க்கோம். தற்கொலை அப்படிங்கிறது அதிகமாக கேள்விப்படக்கூடிய ஒன்று. வேத கலாச்சாரத்தின்படி, கர்ம விதிகளின்படி தற்கொலை மிகப்பெரிய பாவங்களில் ஒன்றாக சொல்லப்படுது. அதனால யார் ஒருத்தர் தற்கொலை செஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய தண்டனை கொடுக்கப்படும். மக்கள் நினைக்கிறாங்க, எப்பா இவ்வளவு கஷ்டமா, அவனுக்கு புரியறதில்ல, தான் முன்னாடி செஞ்ச பாவத்துக்கு தான் இப்போ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத உணராத காரணத்தினால, ஐயோ எனக்கு இவ்வளோ கஷ்டமா, இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு பதிலாக நம்ம தற்கொலை பண்ணிக்கிட்டோம்னா இதெல்லாம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு தப்பு கணக்கு பண்ணி தற்கொலை பண்ணிக்கலாம். அப்படி தற்கொலை பண்ணிக்கும் போது என்ன ஆகுது, அவனுக்கு மிகப்பெரிய தண்டனை காத்துருக்கு. அந்த தண்டனை என்னன்னா, அவனுக்கு உடல் கொடுக்கப்பட மாட்டாது, உடம்பு கொடுக்க மாட்டாங்க, சூக்ஷ்ம சரீரத்தோடையே திரிஞ்சுட்டு இருக்க வேண்டியதுதான். நம்மளுடைய உடலானது ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் ரெண்டு சரீரத்தினால மூடப்பட்டிருக்கு. நம்ம அதாவது ஆத்மாவானது ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் ரெண்டு சரீரங்களால மூடப்பட்டிருக்கு. நம்ம மரணத்தின் போது இந்த ஸ்தூல சரீரம் மட்டும்தான் நம்மளை விட்டு போகுது. சூக்ஷ்ம சரீரம் அதாவது மனம் புத்தி அகங்காரம் அப்படியே ஜீவனோட போகும். கிருஷ்ணர் கீதையில உதாரணம் கொடுக்கிறார், காற்று எப்படி நறுமணத்தை தாங்கி செல்லுதோ அது மாதிரி ஜீவன் வந்து தன்னுடைய முந்தைய வாசனங்களை கடந்து செல்றான் அப்படின். அதாவது காற்றுல நறுமணம்னு எதுவுமே கிடையாது, காற்றுக்கு அந்த தன்மை கிடையாது. ஆனா அப்படி அந்த காற்றானது பூந்தோட்டத்தின் வழியா வருது அப்படின்னா, பூந்தோட்டத்தில இருந்து வரக்கூடிய காற்றை நம்ம சுவாசிக்கும் போது அதுல நறுமணம் இருக்கிறத நம்ம உணர்றோம். அதை கூட இன்னும் துல்லியமா சொல்லணும்னா, நமக்கு எல்லாருக்கும் எளிமையா புரியுற மாதிரி சொல்லணும்னா, நவீன காலத்துல நம்மளுடைய சென்னை மாநகரகத்துல அங்க எங்க போகும்போது வீசக்கூடிய காற்று கூவம் நதியின் மூலமா வரும்போது துர்நாற்றம் அடிக்கும். காற்றுக்கு துர்நாற்றம்னு எதுவும் கிடையாது, ஆனா அந்த காற்றானது அந்த துர்நாற்றத்தை தாங்கி வருது. அது மாதிரி ஒரு ஜீவன் தூய்மையானவன், அந்த ஜீவன் ஒரு விடல்ல இருந்து இன்னொரு விடலுக்கு போகும்போது எந்த உடல்ல இருக்கானோ அந்த உடலினுடைய எண்ணங்களை தாங்கி செல்றான் அடுத்த உடலுக்கு போகும்போது. அது எங்க இருந்து தாங்கி செல்லப்படுது அப்படின்னா, மனம் புத்தி அகங்காரம் மனதுலதான் அது பதிய வைக்கப்படுது. ஆத்மாவுக்கு வந்து அதுல தொடர்பு கிடையாது. மனதுல ஒருத்தனுடைய எண்ணங்கள் பதிஞ்சு அடுத்த பிறவிக்கு அடுத்த பிறவி அவன் எடுக்கிறான். இதுல என்ன ஆகுது, சிலருக்கு மனதுல ஆழமான விருப்பம், ஏதாவது ஒரு விஷயத்தை அனுபவிக்கணுங்கிற ஆழமான விருப்பம் இருக்கு, இல்ல அவங்க வந்து தற்கொலை பண்ணியிருந்திருக்கலாம். அந்த காரணத்தினால அவங்களுக்கு இந்த உடம்பு போனா கூட இதை விட்டுட்டு போறதுக்கு மனசு இருக்காது. பல பேர் பாத்தீங்கன்னா, சில பிரபா ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய ஒரு பொருளுரையில எழுதுவார், இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, மரணத்தை கண்டு பயங்கரமா பயப்படுறாங்க. ஏன்னா நிச்சயமா தெரியும் மரணத்துக்கு அப்புறம் நாயாவோ பூனையாவோ ஆக போறோம். இல்ல சில பேர் என்ன நினைக்கிறான், இப்ப நவீன காலத்துல இருக்க மரணத்தோட எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறான். எப்படி நினைச்சாலும் சரி, மரணம் அப்படிங்கறது அவனுக்கு ஒரு பெரிய பயத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அதனால என்ன ஆகுது, அவனுக்கு இந்த உடல் போனா கூட இந்த உடலை விட்டு போறதுக்கு அவனுக்கு மனசு இல்லை. சில நேரங்கள்ல இந்த உடல் வந்து அடிபட்டு இல்ல வியாதியில மூழ்கி எந்த ஒரு செயல்பாடே இல்லாம போயிடும், அப்போ கூட அவனுக்கு அந்த உடலை விட்டு போறதுக்கு மனசு வராது. ஏன்னா அந்த உடல் மேல அவனுக்கு அவ்வளவு ஒரு பற்றுதல். அதான் சில பிரபா சொல்றார், அதனாலதான் மக்கள் சில பேர் கோமால இருக்காங்க. எதுக்கு கோமாவுக்கு போறாங்க, உடம்பு ஒத்துழைக்கல, ஆனா உடம்பை விட்டு போறதுக்கு மனசு வரல. மனமானது உடம்பை விட்டு போறதுக்கு ஒத்துழைக்கல, அதனால அப்படியே உடம்போட பிடிச்சுட்டே இருக்காங்க. சில நேரத்தில் அவங்க பலவந்தமா வெளியில அனுப்பும் போது கூட அவங்க வந்து பேய அலைய ஆரம்பிக்கிறாங்க. மற்றொரு ஜட சரீரத்தை, அதாவது ஸ்தூல சரீரத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவங்க வந்து பேயா திரிய ஆரம்பிக்கிறாங்க. இங்க என்ன சொல்லப்படுது இந்த ஸ்லோகத்துல அப்படின்னா, யாரெல்லாம் பகவத் பக்தர்கள், அதாவது பாகவதர்களுடைய பாத துளிகளை ஏற்றுக்கொள்ளலையோ, அவங்க உயிரோட இருக்கக்கூடிய பிணம், அது எப்படி உயிரோட பிணம் இருக்க முடியும் அப்படின்னா, பேய் உடல் கிடையாது ஆனா திரியறாங்க. ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் அதுதான் விளக்கம் கொடுக்கிறார். பேயோட வேலை என்ன, அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறது. அது மாதிரி யார் வந்து பகவத் பக்தியில ஈடுபடாம இருக்கிறாங்களோ அவங்களுடைய வேலை என்னன்னா, அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதுதான். வாழ்ற மாதிரி தெரிஞ்சா கூட உண்மையில பேய் மாதிரி தான் இருக்கிறாங்க அவங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய இந்த கூற்றின் பிரகாரம், யாரெல்லாம் பகவத் பக்தர்களுடைய பாத தொழிகளை தங்களுடைய தலையில ஏற்றுக்கொள்ளலையோ அவங்க எல்லாருமே பேயை போன்ற வாழ்க்கை வாழ்றாங்க. உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பெரிய பெரிய பண்டிதர்கள், இல்ல பெரிய பெரிய மன்னர்கள், நவீன காலத்துல பார்த்தோம்னா பிரதம மந்திரி, ஜனாதிபதி, அமைச்சர்கள், முதல் மந்திரி, இல்ல பெரிய பெரிய பொருளாதார நிபுணர்கள், வியாபாரிகள், கோடீஸ்வரர்கள், எல்லாருமே ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய இந்த வார்த்தையின் படி பேய்கள் தான். ஸ்ரீமத் பாகவதம் கண்டிப்பான வார்த்தைகளை உபயோகப்படுத்துறதுல ரொம்ப பேர் போன ஒன்று. அதுல இங்க தொடர்ந்து சொல்லப்படுது, யாரு பகவத் பக்தருடைய பாத துளிகளை ஏற்றுக்கொள்ளலையோ அவங்க பேய்களை போன்றவர்கள். அதாவது இங்க ஸ்ரீல பிரபுபாத் எழுதுறார், பக்தி தொண்டின் முதல் கட்டுப்பாடு என்னன்னா, தூய பக்தர் ஒருவரின் தொண்டனாக இருப்பதே. நம்மளுடைய நிலை பகவானுக்கு தொண்டு செய்யறது தான் நம்மளுடைய சொரூபமான நிலை. ஆனா அதே சமயத்துல பகவானுடைய தொண்டை நம்ம அடையணும் அப்படின்னா, அதுக்கு பக்தர்களுக்கு தொண்டு செய்தல் அவசியம். அல்லது இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, பக்தர்களுக்கு தொண்டு செய்யறதும் பகவானுக்கு தொண்டு செய்யறதுக்கும் நடுவுல வேறுபாடு கிடையாது. பகவானுடைய விருப்பமும் பக்தனுடைய விருப்பமும் ஒன்றா இருக்கக்கூடிய காரணத்தினால, பகவான் தனக்கும் தன்னுடைய பக்தனுக்கும் வேறுபாடு பார்க்கறது இல்லை அப்படிங்கிற காரணத்தினால, பகவத் பக்தருக்கு செய்யக்கூடிய தொண்டானது பகவானுக்கு செய்யக்கூடிய தொண்டிலிருந்து கொஞ்சம் கூட வேறுபட்டது அல்ல. இது ரொம்ப முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. பகவானுக்கும் பக்தனுக்கும் என்ன வித்தியாசம், ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா பகவானுக்கும் பக்தனுக்கும் நடுவில் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆனா இன்னொரு விதத்துல அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் வேறுபாடு கிடையாது. ஏன்னா பகவான் தன்னுடைய பக்தனை தனக்கு சமமாக கருதுற, அகம் பக்த பராதி, நான் என்னுடைய பக்தனுக்கு சேவகனா இருக்கிறதுக்கே பகவான் ஆசைப்படுற. அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம நிச்சயமா ஒரு பக்தனுக்கு சேவகன ஆகிறது அப்படிங்கிறது நம்மளுடைய குறிக்கோள்ல ஒன்றா இருக்கணும். கிருஷ்ணர் ஒரு இடத்துல சொல்றார், என்னுடைய பக்தன் அப்படின்னு யார் ஒருத்தன் சொல்றானோ அவனை நான் என்னுடைய பக்தனா ஏற்றுக்கொள்றது கிடையாது. என்னுடைய பக்தனுடைய பக்தன் அப்படின்னு யார் ஒருத்தன் சொல்றானோ அவனை தான் நான் பக்தனா ஏற்றுக்கொள்றேங்கிற. அதனால பாகவதர்களுக்கு செய்யப்படக்கூடிய பக்தி தொண்டானது பகவானுக்கு செய்யக்கூடிய பக்தி தொண்டை காட்டிலும் ஒரு விதத்துல உயர்ந்தது. ரெண்டு பேருக்கும் வேற்றுமை கிடையாது. ஒரு விதத்துல பார்த்தோம்னா ரெண்டு பேருக்கு செய்யக்கூடிய தொண்டும் சமம். இருந்தாலும் பகவான் தன்னுடைய பக்தருக்கு செய்யப்படக்கூடிய தொண்டை ரொம்ப ஆர்வத்தோட ஏற்றுக்கொள்ற. அதனால பகவத் பக்தர்களுக்கு செய்யக்கூடிய தொண்டானது பகவானுக்கு செய்யக்கூடிய தொண்டை காட்டிலும் சிறந்தது. அதனாலதான் இங்க சொல்லப்படுது, பாகவத அங்கிரேனும், தூய பக்தர்களுடைய பாத தூளி. இதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அதுவும் குறிப்பா பௌடிய சம்பிரதாயத்துல சைத்தன்ய மகாபிரபுவினுடைய அடிச்சூடுகளை பின்பற்றி வரக்கூடிய நம்மளுடைய சம்பிரதாயத்தில் இந்த பாத தூளிகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. மூன்று விஷயங்கள் ஒருத்தருக்கு பக்தி தொண்டில் விரைவாக முன்னேறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லப்படும். ஒன்று, தூய பக்தர்களுடைய பாத தூளி, அதாவது அவருடைய பாதத்தினுடைய தூசி. மற்றொன்று, தூய பக்தர்களுக்கு பாத அபிஷேகம் பண்ணி அந்த ஜலம், அபிஷேக தீர்த்தம். மற்றொன்று, தூய பக்தருடைய உச்சிஷ்டா, அவர்கள் சாப்பிட்டு அதனுடைய மீதி அல்லது மகா மகா பிரசாத், பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவு மகா பிரசாதம்னு சொல்லப்படுது. பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவை தூய பக்தர்கள் சுவைத்து அதனுடைய மீதியை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அது மகா மகா பிரசாதம்னு சொல்லப்படுது. இப்படி பல இடங்கள்ல சைத்தன்ய சரிதாமிரதத்திலையும் கௌடிய சம்பிரதாய ஆச்சாரியர்கள் பலரும் இந்த பாத தூளிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. தசபர பாதரேனு மோரோ பஞ்ச கிராஸ் நரோத்தமதாஸ் டாக்கூர் பாடுறார். எனக்கு எப்ப ஆச்சாரியர்களுடைய பாதரேனு அவங்களுடைய பாத தூளிகள் கிடைக்கும், இந்த பாத துளிகளை ஏற்றுக்கொள்றது அப்படிங்கிறது மிக உயர்ந்த பணிவை காட்டக்கூடிய ஒன்று, மிக உயர்ந்த பணிவை காட்டு. நான் இல்லைன்னா பொதுவா யாருமே வந்து பாத துளிகளை ஏற்றுக்கொள்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. நான் எவ்வளவு பெரிய ஆள், ஒரு கர்வம் இருக்கும். அந்த கர்வம் இருக்கக்கூடிய காரணத்தினால பாத தூசிகளை எடுத்துக்கொள்றது இல்ல அடுத்தவங்க சாப்பிட்ட எச்சலை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது பொதுவா யாருமே பண்ண மாட்டான். யார் ஒருத்தன் பக்தர்களுடைய மகத்துவம் தெரிஞ்சிருக்கானோ அவன் தான் பாத துளிகளை ஏற்றுக்கொள்றதுல ஆர்வம் காட்டுவான். அதனாலதான் பாகவத மார்க்கம் சைத்தன்ய மகாபிரபு பின்பற்றக்கூடிய கௌடிய வைஷ்ணவன் நம்ம பாகவத மார்க்கத்தை பின்பற்றோம். பாகவத மார்க்கத்துல பகவானை காட்டிலும் சில நேரங்கள்ல பக்தனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. பகவானுடைய பாதம் நம்மளுடைய தலையில எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமான ஒன்று. ஆனா பகவான் தன்னுடைய பக்தர்களுடைய பாத தூளியை ஏற்றுக்கிறதுக்கு அவரே தயாரா இருக்கார். அப்ப பக்தர்களுடைய பாத தூளிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும் நம்ம பார்க்கலாம். பகவானுடைய மிகச்சிறந்த பக்தர்கள் இதுக்கு ஆசைப்படுறது. ஸ்ரீமத் பாகவதத்துல ஸ்ரீ உத்தவரை பத்தி நம்ம பார்க்கிறோம். உத்தவர் துவாரகையில கிருஷ்ணருடைய நண்பர், மதுரா துவாரகையில. அவர் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமான பக்தர். அந்த துவாரகையில யார கேட்டாலும் கிருஷ்ணர் கூட யார் இருப்பா அப்படின்னா உத்தவர். எப்பவுமே கூடவே இருப்பார், கிருஷ்ணரோட படுத்துங்குவார், கிருஷ்ணரோட விளையாடுவார், கிருஷ்ணரோட சாப்பிடுவார், பார்க்கறதுக்கு கிருஷ்ணர் மாதிரியே இருப்பார். மிகச்சிறந்த பக்தர் அவர். அவரை உத்தவரை கிருஷ்ணர் விருந்தாவனத்துக்கு அனுப்பி வைக்கிறார். நீ போப்பா விருந்தாவனத்துக்கு போ. கிருஷ்ணர் காட்டுறார் உத்தவருக்கு, இங்க இருக்கிறவங்களே நீ தான் மிகச்சிறந்த பக்தர், நீ நினைச்சுட்டு இருக்க, அங்க போய் பாரு அப்படின்னு அனுப்பி வைக்கிறார் அவர். பகவான் லீலையில கோபியர்களுக்கு குறிப்பா ஒரு கடிதத்தை கொடுத்து உத்தவர் அனுப்பி வைக்கிறார் கிருஷ்ணர். உத்தவர் விருந்தாவனத்துக்கு வர்றார், அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் பார்க்கிறார். அங்க இருக்கக்கூடியவங்களை பார்க்கும்போது அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது, இங்க இருக்கக்கூடியவர்கள் கிருஷ்ணர் மேல மிக நம்ம என்னை காட்டும் பல மடங்கு அதிகமான பக்தியில இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறார். உதாரணத்துக்கு அவர் கோபியர்கள்ட்ட சொல்றார், ஏன் நீங்க கிருஷ்ணா கிருஷ்ணா அழுதுட்டு இருக்கீங்க? நீங்க கிருஷ்ணர் எல்லா இடத்துலயும் இருக்கார், கண்ணை முன்னீங்கன்னா கிருஷ்ணரை நீங்க தியானிக்கலாம். அவர் நினைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன் அப்படிங்கிற அவங்க சொல்றாங்க, ஐயா அவர் நினைக்கிறதுக்கு நீங்க எங்களுக்கு சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்ல, அவர் மறக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க, அவரை தான் பொழுதுக்கு நினைச்சிட்டு தானே இருக்கோம். அவருடைய ஸ்மரணையிலேயே இருந்துட்டு இருக்கான், கண்கள்ல பொழுது நிற்கும், நீர் வழிஞ்சுட்டே இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா உத்தவருக்கு என்ன நடக்குது இங்க விருந்தாவனத்துல, இந்த பக்தர்களுக்கு நான் சேவை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக அவர் என்ன நினைக்கிறார், நான் இந்த விருந்தாவனத்துல ஒரு புல்லாயிடுறேன், இந்த விருந்தாவனத்துல ஒரு புல்லாயிட்டேன் அப்படின்னா இந்த பக்கம் போக வர இருக்கக்கூடிய கோபியர்களுடைய பாத துளிகள் எனக்கு கிடைக்கும். ஏன்னா கோபியர்கள் அவங்க ரொம்ப பணிவானவர்கள், அவங்க தங்களுடைய பாத துளிகளை கொடுக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து எப்படி பாத துளிகளை பெறது? அதனால உத்தவர் நினைக்கிறார், நான் இங்க ஒரு புல்லாயிட்டேன் அப்படின்னா கோபியர்களுடைய பாத துளிகளை பெறலாம். கோபியர்கள் தங்களை பெரிய பக்தர்களா நினைக்கிறது கிடையாது, அதனால பாத துளிகளை கொடுக்க மாட்டாங்க. எதுக்கு? நான் பெரிய பக்தன் கிடையாது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கிருஷ்ணர் ஒரு தடவை தனக்கு தலைவலின்னு சொல்லி ஏமாத்துவார், எல்லாருக்கும் தெரியும். யார் சிறந்த பக்தர் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக தனக்கு தலைவலின்னு சொல்லுவார். அப்போதைக்கு எத்தனையோ பக்தர்களை கேட்டுட்டு கடைசியா நாரதர் வந்து கோபியர்கள்ட்ட கேட்கும்போது, கோபியர்கள் நாங்க ஒன்றும் பெரிய பக்தர்கள் இல்லையே, எங்களுடைய பாத துளியை கொடுத்தா கிருஷ்ணருக்கு தலைவலி போகுமா? அப்படி போகும் அப்படின்னா எடுத்துக்கோங்க, எவ்வளவு நாள் எடுத்துக்கோங்க, இதனால நீங்க நரகத்துக்கு போவீங்களே பரவாயில்ல, நாங்க நரகத்துக்கு போனா பரவாயில்ல, கிருஷ்ணர் அவருக்கு தலைவலி சரியானா போதும். அதாவது பக்தர்கள் பகவானுக்கு கொஞ்சம் கூட அசௌகரியம் கொடுக்க கூடாதுன்னு பார்ப்பாங்க. பகவானுக்கு கொஞ்சம் அசௌகரியம் கொடுக்கறோம் அப்படின்னா அந்த அசௌகரியத்துக்காக எவ்வளவு காலம் வேணாலும் நரகத்துல போய் வசிக்கிறதுக்கு கூட பக்தர்கள் தயாரா இருக்காங்க. அது தூய பக்தி, சுத பக்தி. பக்தி அப்படின்னா பகவான் கூட நாமளும் சேர்ந்து அனுபவிக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. பகவானுக்கு கைங்கரியம் பண்றது, அந்த கைங்கரியத்தினுடைய காரணத்துக்காக நான் துன்பப்பட வேண்டியிருந்தாலும் சரி பரவாயில்ல துன்பப்படலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை, அது அவ்வளவு எளிமையா வராது. அதுதான் கோபியர்களுடைய மனப்பான்மை. அந்த கோபியர்களுக்கு நம்ம சேவை பண்ணணும் அப்படிங்கறது தான் சைத்தன்ய மகாபிரபு நமக்கு சொல்லித்தர. கோபி பருத்த பாத கமலையோர் தாச தாச தாசானு தாசம் ஸ்ரீல பிரபுபாத் இங்க மேற்கோள் காட்டுறார். அது மாதிரி யார் ஒருத்தர் கோபியர்களுக்கு சேவை பண்றாங்களோ, அவர்களுடைய பாத துளிகளை ஏற்றுக்கொள்றாங்களோ, மிகப்பெரிய உன்னத நிலையை அடைகிறாங்க. இங்க ஸ்ரீல பிரபுபாதர் இன்னொரு விஷயத்தை மேற்கோள் காட்டுறார். ஸ்ரீமத் பாகவதத்துல இருந்து மன்னர் ரகுகணர் கிட்ட ஜடபரதர் சொல்றார். ஜடபரதர் கதை தெரிந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஜடபரதர் தான் ஒரு மிகச்சிறந்த சாது அப்படிங்கிறத தன்னுடைய உபதேசத்தின் மூலமா ரகுகணருக்கு வெளிப்படுத்தினார். ஜடபரதருடைய உபதேசத்தை கேட்டதுக்கு அப்புறம் ரகுகணர் கேட்கிறார் பரதர்கிட்ட, எப்படி இது சாத்தியம், இவ்வளவு பெரிய பரமஹம்ச நிலையை நீங்க அடைஞ்சது எப்படி சாத்தியம்? அதுக்கு அவர் சொல்றார், பக்தர்களுடைய பாத துளிகள், பக்தர்களுடைய பாத துளிகளை பெற்ற காரணத்தினால நான் இந்த நிலையை அடைஞ்சேன் அப்படிங்கிறார். வினா மகத் பாத ரஜோபிஷேகம், எல்லாரும் பகவத் பாதத்தை ஏற்றுக்கொள்றது அப்படிங்கறத இது குறிப்பா கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒரு முக்கியமான அங்கம் வகிக்குது. பொதுவா பகவானுடைய பாத துளிகள், பக்தர்களுடைய பாத துளிகள் பெரிய பெரிய தேவர்களுக்கு கூட கிடைக்க, அது கிடைக்க பெற்றது அப்படின்னா அத ரொம்ப ஆர்வத்தோட எடுத்துக்கொள்ளணும். சைத்தன்ய சரிதாமிரத்துல ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு இருக்கு. சிவானந்த சேனர், சைத்தன்ய மகாபிரபுடைய சகாக்கள்ல ஒருத்தர், நவதீபத்தில் வசித்து வந்தவர் அந்த ஏரியாவில் வங்காளத்தில். சிவானந்த சேனர் வருடாவருடம் அவர் பக்தர்கள் எல்லாம் வங்காளத்திலிருந்து பூரிக்கு கூட்டிட்டு வருவார். அங்கே கூட்டிட்டு வந்து ஏற்பாடு பண்ண வேண்டியது அவருடைய பொறுப்பு. ஒரு தடவை அவர் ஏதோ காரணத்தினால காலதாமதமாயிடுச்சு. அப்போ நித்யானந்த பிரபுக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு சிவானந்த சேனருக்கு மேல. எங்க அந்த சிவானந்த சேனா, எனக்கு எனக்கு தங்கறதுக்கு இடம் இல்லை அவருக்கு, நித்யானந்த பிரபுக்கு தங்கறதுக்கு இடம் இல்லை. பயங்கர கோபம் வந்துடுச்சு. பயங்கர கோபம் வந்தப்ப அவர் சாபம் கொடுக்கிறார் சிவானந்த சேனர், அவன் பையன் செத்து போகட்டும் அப்படின்னு. எல்லாரும் ஆடி போயிருவாங்க, என்னது இது, இவ்வளவு கடுப்பாகிறார் இவரு, செத்து போகட்டும் சொல்லி சாபம் கொடுக்கிறாரே. சிவானந்த சேனர் வரார். வந்தரையும் வந்த கோபத்துக்கு சிவானந்த சேனர் நெஞ்சிலே எட்டி உதைக்கிறார் நித்யானந்த பிரபு, மார்பிலே நேரா எட்டி உதைக்கிறார். சிவானந்த சேனர் ரொம்ப சந்தோஷம் அடைகிறார், ஆஹா இன்னைக்கு நான் பாக்கியம் செய்த நாள், உண்மையிலேயே நான் பகவானுடைய சேவகன் அப்படிங்கறத அவர் இன்னைக்கு அங்கீகரிச்சிட்டார், அதனாலதான் என்ன அடிக்கிறாரு, அதனாலதான் என்ன உதைக்கிறார். பகவான் அவருடைய பாத துளிகள் கிடைக்கிறதுக்கு பிரம்மா சிவா எல்லாரும் எவ்வளவோ தவம் கிடக்குறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல எனக்கு அவருடைய பாத துளிகளை கொடுத்திருக்கார் அப்படின்னா இதை விட எனக்கு என்ன பெரிய பாக்கியம் வேணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப பணிவோட அவர் போய் நித்யானந்த பிரபுக்கு போய் ரொம்ப நன்றி தெரிவிச்சு அவருக்கு இடத்த ஏற்பாடு பண்ணி கொடுக்குறார். அதுக்கப்புறம் அவருடைய மனைவி சொல்லுவாங்க, நீங்க இல்லாதப்ப நம்ம பையன் செத்து போயிடுவான்னு சொல்லி இவர் சாபம் கொடுத்தார். அப்ப சிவானந்த சேனர் சொல்லுவார், பகவானுக்கு கொஞ்சம் நம்ம அசௌகரியத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா உண்மையில நம்ம எல்லாருமே செத்து போகலாம். அவருக்கு அந்த ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்துறதுக்கு பதில், அதாவது பகவானுக்கு எந்த விதத்திலையும் எந்த ஒரு அசௌகரியத்தையும் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கறதுல அவர் தீர்மானமா இருக்கார். சிவானந்த சேனர் மேல தனக்கு இருக்கக்கூடிய அன்பை நித்யானந்த பிரபு பொதுவா மக்களால் புரிந்து கொள்ள முடியாத விதத்துல வெளிப்படுத்தினார். சிவானந்த சேனர் மேல தனக்கு இருந்த அன்பை உதைத்து வெளிப்படுத்தினார். இது பொதுவா எல்லா இடத்தையும் நம்ம பார்க்கக்கூடியது கிடையாது. ஆனா அங்க என்ன நம்ம பார்க்கிறோம்னா, நித்யானந்த பிரபுனுடைய அந்த பாத துளிகளை பெற்றதுல சிவானந்த சேனர் பெருமகிழ்ச்சி அடைகிறார். பல நேரங்கள்ல நம்ம இதை பார்க்கிறோம். ஹரிதாஸ் தாக்கூர் அவர் தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் இருக்கும்போது சைத்தன்ய மகாபிரபுனுடைய காலை எடுத்து தன்னுடைய மார்பில் வச்சுப்பார். அதுக்கப்புறம் அங்க குழுமியிருந்த எல்லா வைஷ்ணவர்களுடைய பாத தொழிகளையும் கேட்டு பெற்று ஹரிதாஸ் தாக்கூர் தன் தலை மேல வச்சுப்பார். ஹரிதாஸ் தாக்கூர் நாம் ஆச்சாரியர், மிகச்சிறந்த பக்தர். ஆனாலும் அவர் பக்தர்களுடைய பாத தொழிக்காக இயங்குகிறார். இதுதான் பணிவை காட்டக்கூடிய ஒரு விஷயம். இது பக்தர்களுடைய பாத துளி பெரும்பாலும் அவர்களுடைய அனுமதியோடு பெறப்பட வேண்டும். அவ்வளவு எளிமையானது கிடையாது பாத துளிகளை பெறது அப்படிங்கிற. அதே மாதிரி பாகவதர்களுடைய பாத துளிகளை பெறணும். அதுவும் அவசியம். பாகவத வேஷம் போடுறவங்களுடைய பாத துளிகளை பெறக்கூடாது. ஏன்னா தகுதி இல்லாத நபர்களுடைய பாத துளிகளை பெற்றாலோ, இல்லை அவங்களுடைய உச்சிஷ்ட அவங்களுடைய எச்சல் பட்ட உணவுகளை சாப்பிட்டாலோ நமக்கு பாவம் வந்து சேரும். அதனாலதான் இந்த சகஜர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க புறக்கணிக்கப்படுறாங்க. எப்ப பார்த்தாலும் காலகாண்ட யார் இருந்தா, யார் வந்தாலும் போனாலும் சரி, காலை நோண்டி மண் எடுத்து தலையில போட்டுக்கிறது அவ்வளவு எளிமை கிடையாது பாத துளிகளை பெறது அப்படிங்கிறது. இங்க சொல்லப்படுது, மன்னர் ரகுகணர் கிட்ட பரதர் சொல்றார், எவ்வளவோ தவங்களை செய்தாலும் இல்லற கடமைகளை நிறைவேற்றினாலும் வேத மந்திரங்களை ஓதினாலும் அதனாலலாம் இந்த பரமஹம்ச நிலையை அடைய முடியாது. பகவத் பக்தி அப்படிங்கறத அடைய முடியாது. பகவத் பக்தி அப்படிங்கிறது பக்தருடைய கருணையினால அவங்களா கொடுக்கணும். சில கௌரகிஷோர்தாஸ் பாபாஜி மகாராஜ் அவர்கிட்ட வந்து நிறைய பேர் பாத துளி கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அவர் குச்சி வச்சு விரட்டுவார், சில நேரங்களில் திட்டி அனுப்புவார். ஆனால் பக்தி சாஸ்திர ஸ்டாக்கருக்கு அவர் தீட்சை கொடுக்கும்போது அவர் அதான் பண்ணார், தன்னுடைய பாத துளி எடுத்து அவருக்கு கொடுத்து அதன் மூலமா சித்தாந்த சரஸ்வதிக்கு கௌர கிஷோர்தாஸ் பாபாஜி மகாராஜ் தீட்சை அளித்தார். அதனால பகவத் பக்தர்களுடைய பாத துளிகளை பெறத விளையாட்டா எடுத்துக்கூடாது. சில நேரத்தில் இந்த மாதிரி உபதேசங்களை கேட்கும் போது பக்தர்கள் ரொம்ப அதை விளையாட்டா எடுத்துப்பாங்க. நம்ம எல்லாரும் ஆரம்ப நிலை பக்தர்கள், ஆரம்ப நிலை பக்தர்கள் அவங்களுக்கு நடுவில் வந்து ஒரு விளையாட்டு மாதிரி, இவன் காலை அவன் பிடிக்கிறது, இன்னொருத்த காலை இன்னொருத்தர் பிடிக்கிறது, காலை பிடிச்சி பிடிச்சி சுரண்டது, இந்த மாதிரி சில நேரங்களில் நம்ம பார்க்குறோம். இல்லை யாராவது சாப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க தட்டில் இருந்து எடுத்துக்கிறது, அவங்க தட்டில் ஏதாவது தனக்கு பிடிக்காது இருந்தால் யாரும் எடுக்க மாட்டாங்க, ஆனால் தனக்கு பிடிச்ச இது ஏதாவது லட்டு இல்லை என்னவோ குலோப்ஜாம், யாருக்கு என்ன பிடிக்குமோ அவங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது வந்து அடுத்தவங்க தட்டில் இருந்தது நம்ம ஆ பிரசாதம் பிரபு அப்படின்னு எடுத்துப்பாங்க. அது போதிய பக்குவமின்மைன்னு சொல்லலாம், போதிய பக்குவமின்மை அது காட்டும். ஒரு விளையாட்டு மாதிரி நிறைய நேரங்களில் நம்ம பண்ணுறது உண்டு நம்ம பக்தருடைய சமுதாயத்தில். ஆனால் அது வந்து நல்லது கிடையாது. பகவத் பக்தர்களுடைய பாத துளிகள் அப்படின்னா அவங்க பாகவதர்களா இருக்கணும். உயர்ந்த பக்தர்களுடைய பாத துளிகளை நம்ம பெறணும். ஆச்சாரியர் குருவரர் அவருடைய பாத துளிகளை பெறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதை விட்டுட்டு சும்மா விளையாட்டு மாதிரி போறவங்க வர்றவங்க எல்லாம் காலை பிடிச்சிக்கிட்டு இருக்க கூடாது. அது சில நேரங்களில் அபராதமா விளையும். பக்தர்களுக்கு தொல்லை கொடுத்தோம் அப்படின்னா அது அபராதம் ஆயிடும். சில நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா மகாபிரசாதம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு குருவோட தட்டில் ஊறு பட்டத்தை கொட்டி வச்சுருவாங்க. அவரு பிடிக்காததெல்லாம் கூட மகாபிரசாதம் வேணும் அப்படின்னு. அது வந்து சேவை பண்ணுறது கிடையாது, தொந்தரவு பண்ணுறது. மகாபிரசாதம் அல்லது பாத துளிகள் அது பாத அபிஷேகம் பண்ண தீர்த்தம் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா அவ்வளவு எளிமையானது கிடையாது. அப்படி கிடைக்கும் போது அதை ஆர்வத்தோட எடுத்துக்கணும். நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், ஸ்ரீல பக்திசாந்த் சரஸ் டாகூர் சில நேரங்களில் தன்னுடைய அவருக்கு சிஷ்யர் ஒருத்தர் இருப்பார், சஜ்ஜனானந்தா, சரியா ஞாபகம் இல்லை யாருன்னு, அவருடைய பெயர் சஜ்ஜனானந்தான் நினைக்கிறேன். அவர்கிட்ட அவர் தான் பக்திசாந்த் சரஸ் டாகூருக்கு சமைப்பார், அவர் தான் பரிமாறுவார். பரிமாறி முடிச்சதுக்கப்புறம் அவர் கொண்டு போய் மகா பிரசாதம் கொண்டு போவார் அவருடைய பக்திசாந்த் சரஸ் டாகூரோட சிஷ்யர்களுக்கு கொடுக்கறதுக்காக. அப்படி அவங்க போனதுக்கப்புறம் பக்திசாந்த் சரஸ் டாகூர் அவர் கூப்பிட்டு கேட்பார், யார் வந்து கடிச்சு துப்புன முருங்காயை எடுத்துக்கிட்டது, யார் வந்து தட்டில் இருந்த ரசகுல்லாவை எடுத்துக்கிட்டது, யார் ரசகுல்லா ரசகுல்லா வாங்கினது, யார் கடிச்சு துப்புன முருங்காயை வாங்கினது அப்படின்னா அங்க உணர்வு எப்படி இருக்கு அதை புரிஞ்சுக்கலாம். சில நேரங்களில் மகாபிரசாதம் கிடைக்கணுங்கிறதுக்காக, அதாவது மகா பிரசாதம் கிடைக்கணுங்கிறதுக்காகவே நிறைய சமைப்பாங்க. அதுக்காகவே அப்பா ஹஹா குரு மகாராஜ் வராருப்பா, குரு மகாராஜ் வந்தாருன்னா நமக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும், மகாபிரசாதம் கிடைக்கும். அந்த குறிப்பிட்ட பொருள் மேல பட்டுதல் வைக்காம அவர் நம்முடைய பணிவை வெளிப்படுத்துறதுனால வரக்கூடிய உண்மையான பிரசாதத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு ஒருத்தர் முயற்சி பண்ணணும். நிச்சயமா மகா பிரசாதம் கிடைக்குது அப்படின்னா ஏற்றுக்கொள்ளணும். ஆனா இந்த மனப்பான்மை பக்குவமானதா இருக்கணும். சும்மா நம்மள மாதிரி இன்னொருத்தர் கஷ்டப்பட்டு இருக்கிறார், அதாவது இன்னொருத்தர் கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கார் கஷ்டப்பட்டு இருக்கார் அப்படிங்கிறதோட, அது மாதிரி இருக்கக்கூடிய பக்தர்கள்கிட்ட நம்ம விளையாட்டு அப்படிங்கிற ரீதியில செயல்படுறது தவறு. அதே சமயத்துல உண்மையான பாகவதர்களுடைய பாத துளிகள் ஒருத்தருக்கு கிடைக்கப்பட்டது அப்படின்னா அதை பொக்கிஷமா ஒருத்தர் எடுத்துக்கணும். உண்மையான பக்தர்களுடைய கருணையினால பகவானுடைய கருணையை நம்ம பெற முடியும். அந்த பக்தர்கள் சில நேரங்கள்ல நம்மளுடைய பார்வைக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம், நம்மளுடைய வெளித்தோற்றத்துக்கு அவர் உடல் குறைபாடுகளோடு இருக்கலாம், இல்ல பலவிதமான பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா அந்த பக்தரை யாரும் உடல் குறைபாடுகளோடு பார்க்க கூடாது. கங்காம்பசம் புத்புத ஃபேண பங்கை பிரம்ம திரவதம் அப்பகச்சதி நீர தர்மம். எப்படி ஒரு நீரினுடைய தர்மம், அதாவது கங்கையினுடைய தர்மம், அதுல இருக்கக்கூடிய நுரையெல்லாம் எவ்வளவு இருந்தாலும், அதெல்லாம் நுரை சகதி எல்லாம் இருந்தாலும் ஒருத்தர் பார்க்க மாட்டார். பார்க்காம கங்கையில ஒருத்தர் நீராடுவாங்களோ, அது மாதிரி ஒரு பக்தர், தூய பக்தர், அவர்கிட்ட உடல் குறைகள் எது இருந்தாலும் அதை பார்க்க கூடாது. ஐயோ குருமர மகா பிரசாதமா, அதுல உப்பே போட மாட்டாங்களே, இதெல்லாம் நான் கேட்டிருக்கோம், நம்ம அடிக்கடி கேட்டிருக்கோம், அதுல உப்பு போட மாட்டாங்களே, மகாராஜ் குருமாரா மகா பிரசாதம் வாங்கி அதுல உப்பு போட்டு சாப்பிடுறது, இல்ல அவர் வந்து உடல் ரீதியா ஏதாவது குறைபாடுகள் இருந்ததுன்னா அதை வச்சு பார்க்கறது பேசுறது நினைக்கிறது, அதெல்லாம் அபராதம். உடல் ரீதியாக எந்த விதத்துல ஒரு தூய பக்தர் இருந்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் ஒருத்தர் அந்த பக்தருடைய பாத துளிகள் தீர்த்தம் உச்சிஷ்டா இதெல்லாம் எடுத்துக்கிறதுல ஆர்வம் காட்டுறாங்க. அப்படி ஆர்வம் காட்டும் போது அத்தகைய பக்தர் அவருடைய பணிவினால ஒருத்தர் குரு திருப்தி அடைஞ்சு அவர் கருணை கொடுக்கிறார். சில நேரங்களில் அந்த பணிவு எல்லா நேரத்திலும் வெளிப்படணும். குருவினுடைய கருணை அல்லது அதனுடைய அர்த்தம் என்ன, நம்ம பணிவை வெளிப்படுத்தி குருவினுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யணும். எல்லா நேரங்களிலையும் நமக்கு வந்து மிகச்சிறந்த பாகவதர்களுடைய சங்கம் கிடைக்காது, பாகவதர்களுடைய தூளி கிடைக்காது, அவர்களுடைய மகா மகா பிரசாதம் கிடைக்காது. ஆனால் அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக எப்பவுமே நம்ம அவர்களோட தொடர்பில் இருக்க முடியும். நம்ம நம்மளுடைய செயல்கள்னால நம்மளுடைய ஆச்சாரியர் திருப்தி அடைஞ்சு நம்மளை ஆசீர்வதித்தார் அப்படின்னா அப்ப நம்ம அவர்கிட்ட நேரடியாக கேட்கலாம், எனக்கு என் ஆசீர்வதிங்க. சில நேரங்களில் நம்ம பார்க்குறோம் கௌடிய வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் தங்களுடைய பாதத்தை சிஷ்யர்களுடைய தலையில வைத்து ஆசீர்வதிக்கிறது, அது பாக்கியம். அந்த மாதிரி பாக்கியத்தை அடையணும்னா உண்மையில அவங்கள திருப்திப்படுத்தணும். சும்மா சென்டிமெண்டா அலையக்கூடாது. சுருக்கமா சொல்லணும், பாத துளிகள் மிகவும் உயர்ந்தது, அதே சமயத்துல அத கவனமா அணுகணும். அபராதம் இழைக்காமல் உயர்ந்த பாகவதர்கள்ட்ட இருந்து அணுகணும், அப்ப அது மகத்துவம் வாய்ந்ததா அமையும். ஹரே கிருஷ்ணன். ஒருத்தரை நம்ம வந்து நமஸ்காரம் பண்றோம் அப்படின்னா அவருடைய புண்ணியம் நமக்கு வரும். ஏறக்குறைய ஓ ஓகே, நம்ம ஒருத்தர் நமஸ்காரம் பண்றது மூலமா நம்ம இங்க வந்து பாவம் வரும் அப்படிங்கறதோட இதுல நான் எந்த விதத்துல சொன்னேன்னா, இப்ப ஒருத்தருடைய உச்சிஷ்டா எச்சல் பட்ட உணவுகள் ஒருத்தர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது தமோ குணத்தை சார்ந்தது. கிருஷ்ணர் கீதையில சொல்ற எச்சல் பட்ட உணவுகள் தமோ குணத்தை சார்ந்தவருக்கு பிரியமான. அந்த விதத்துல அந்த நபருடைய பாவமோ புண்ணியமோ, அந்த நபர் பாவப்பட்ட ஆத்மாவா இருந்தா பாவம் வரும், அவர்கிட்ட பக்தி இருந்ததுன்னா பக்தி வரும். பொதுவா எச்சல் பட்ட உணவுகளானது தமோ குணத்தை இருக்கக்கூடியவர்களுக்கு பிரியமானது. அந்த விதத்துல சொன்ன சில நேரங்களில் பாவம் கூட வரும். ஒருத்தருடைய தகுதி இல்லாத நபர்களை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு பாவம் வரும். உதாரணத்துக்கு உலகத்தில் எத்தனையோ போலியான குருக்கள், தங்களே கடவுள்னு சொல்லிட்டு திரியறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கள வழிபடுறதுனால ஒருத்தர் பாவத்தை சம்பாதிக்கிறான். அவன் காலை தொட்டு கும்பிடுறதுனால உனக்கு பாவம் தான் வந்து சேரும், ஒழிய புண்ணியம் வராது. நீ நல்ல ஒரு எண்ணத்தோட கூட அந்த காரியத்தை செய்யலாம். அப்படி செய்யறதின் மூலமா வழிபடப்படுபவர்களும் சரி வழிபடுறவங்களும் சரி ரெண்டு பேருக்கும் பாவம் வந்து சேரும். தகுதி இல்லாத நபர்களை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா யாரோ ஒருத்தன் தன்னை கடவுள்னு சொல்லிட்டு தெரியறான், அவனை கூப்பிட்டு வச்சு அவனுக்கு பாத அபிஷேகம் பண்ணி பாதத்தை எடுத்து தலையில தெளிச்சுக்கிட்டோம்னா பாவம் தான் நமக்கு, அது அவ்வளவும் பாவம். அவனுக்கும் பாவம் நமக்கும் பாவம். சோ அந்த விதத்துல நிச்சயமா சில நேரங்கள்ல பாத்திரம் அறியாம செஞ்சோம்னா அபாயம் உண்டு. வேற ஏதாவது சந்தேகங்கள்? பிரபுபாதர் காட்டின வழி இல்லாம பல்வேறு மடங்கள் இருக்கு. கௌடிய சம்பிரதாயத்துக்குள்ளார பல்வேறு மடங்கள் இருக்கு, போகலாமா? எங்க உண்மை இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி அறிவீங்க? ஆச்சாரியர் வச்சு கும்பிடுறவங்க எல்லாருமே உண்மையா இருக்கிறவங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஆச்சாரியரை வச்சு சில பேர் கும்பிடுறாங்க, பக்தி சாஸ்திர தாக்கூருடைய வழியில வராங்க, இவங்க கௌடிய மடத்தை சேர்ந்தவங்க, இங்க நம்ம போகலாமா வேண்டாமா? அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எங்கேயாவது கௌடிய மடத்தின் பக்கம் நம்மளால போக நேர்ந்தது அப்படின்னா தாராளமா போகலாம், போய் நம்ம விஜயம் செய்யலாம், பார்க்கலாம். பெருமா பகவான் இருக்கார் அங்க, பல கௌடிய மடங்கள்ல பக்தி சாஸ்திர தாக்கூர் பிரதிஷ்ட பண்ண விக்கிரகங்கள் இருக்காங்க, அவங்கள நம்ம வழிபடலாம், அங்க இருக்கக்கூடிய சாதுக்களுக்கு மரியாதை செலுத்தலாம், அந்த விதத்துல நம்ம போயிட்டு வரலாம். ஆனா ஆழ்ந்த சங்கம் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அடிப்படையான ஒரு காரணம், நம்மளுடைய ஆச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதர் கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் பூர்ணமானது, அதுல எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. பிரபுபாதர் எல்லாற்றையுமே நமக்கு கொடுத்திருக்கார், அவர் கொடுக்காத எதுவுமே கிடையாது. நம்ம பூரண கிருஷ்ண பக்தி அடையறதுக்கு, கிருஷ்ண பிரேமை அடையறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாவற்றையும் ஸ்ரீல பிரபுபாத் கொடுத்திருக்கார். அப்படி எல்லாத்தையும் பிரபுபாத் கொடுத்ததுக்கு அப்புறம் வேற எங்கேயும் நமக்கு என்ன தேடுறதுக்கு என்ன இருக்கு? அந்த விதத்துல அது அவசியம் இல்லாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, சில விஷயங்கள் பிரபுபாதர் கொடுத்ததும் அவருடைய ஆன்மீக சகோதரர் கொடுத்ததும் வேறுபடலாம், அப்ப உங்களுக்கு குழப்பம் வரும். அந்த குழப்பத்தினால நீங்க அபராதம் இழைக்க முடியும், அந்த குழப்பத்தினால உங்களுடைய பக்தியை விட்டு போயிட முடியும். அது மாதிரி இஸ்கானுடைய வரலாற்றுல பெரிய அளவுலயே பல விஷயங்களை சந்திச்சிருக்கோம். சிலர் சில பிரபுபாதருடைய ஆன்மீக சகோதரர்களை, சில பேர் வந்து பலருக்கு பொறாமை இருந்தது, பிரபுபாதர் அவ யாராலையும் சாதிக்க முடியாத விஷயத்த சில பிரபுபாத சாதிச்சிட்டார் அப்படிங்கறதுல சிலருக்கு பொறாமை இருந்தது. அந்த பொறாமையின் காரணத்தினால அவங்க பலவிதமான அவதூறுகளை சில பிரபுபாதர் மேல பேசலாம், அதெல்லாம் கேட்க நேரிடலாம். அதனால யாரு எப்படி இருப்பாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு முடியாது. சிறந்தது என்ன அப்படின்னா, சங்கம் எடுக்க வேண்டாம். பிரபுபாதர் தன்னுடைய சீடர்களை பல நேரங்களில் கண்டிச்சிருக்கார், எதுக்கு அங்க போன, எதுக்கு கௌடிய மட்டுக்கு போன, அங்க எதுக்கு, உனக்கு என்ன அங்க வேணா வேலை, இங்க இருக்கிறது வேலை பத்தலையா உனக்கு? ஒரு தடவை பக்திசாரு மகாராஜ் 1977 கடைசி ஸ்ரீல பிரபுபாதருடைய இறுதி நாட்கள்ல இருக்கும்போது, சமால் கிருஷ்ண மகாராஜ் பக்திசாரு மகாராஜ அங்கிருந்த ஒரு கௌடிய மடத்துக்கு அனுப்பி வச்சார். எதுக்காக அனுப்பி வைத்தார் அப்படின்னா, பாக்குறார் ஸ்ரீல பிரபுபாத் கூடை விரைவில் நம்மளை விட்டு நீ போயிடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒரு ஆச்சாரியர் இந்த உலகத்துட்டு போனார் அப்படின்னா என்ன செய்யணும், ஏது செய்யணும் அவங்களுக்கு தெரியல. என்ன செய்யணும் ஏது செய்யணும் தெரியாது. அதுக்காக தமால் கிருஷ்ண மகாராஜ் பக்திசாரு மகாராஜ ஒரு கௌடிய மடத்துக்கு அனுப்பி வச்சார். ஒரு ஆச்சாரியர் நம்மளுடைய பார்வையிலிருந்து, வெளிப்புற பார்வையிலிருந்து மறையும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு வர்றதுக்காக. பக்திசாரு மகாராஜ் அவரும் ஒரு சன்னியாசி. அது மட்டும் இல்லாம அவர் இந்திய உடலை பெற்றவர். அவருக்கு ஹிந்தி தெரியும், பெங்காலி தெரியும். அதனால அவரால் எளிமையா அந்த விஷயங்களை தெரிஞ்சுட்டு வர முடியுங்கிறதுனால அவர் அனுப்பி வைத்தார். அவர் போயிட்டு வரும்போது ஸ்ரீல பிரபுபாத் கிட்ட கேட்டார், பிரபுபாத் கேட்டார், எங்க போயிருந்தா இவ்வளோ நேரம்? கௌடிய மடத்துக்கு. அந்த கௌடிய மடத்துக்கு போயிருந்தேன். ஏன் போனோம், எதுக்கு போனோம்? பிரபுபாத் பயங்கர கோபம் வந்தது. ஏன் இங்க இல்லாம அங்க எதுக்கு போனோம்? என்ன வேலை உனக்கு அங்க வந்தது? எதுக்கு போன? நிச்சயமா அவரால் சொல்ல முடியல, சொல்ல முடியாது என்ன காரணத்துக்காக போனார் அப்படிங்கிறத. அவர் பிரபுபாதர் கிட்ட சொல்லலை என்ன காரணத்துக்காக போனான் அப்படிங்கிறத. இருந்தாலும் என்ன காரணமாக இருந்தாலும் பிரபுபாதர் அதுக்கு அனுமதி கொடுக்கல. பொதுவாக ஏன்னா சில நேரங்களில் பக்தர்களுக்கு குழப்பம் வரக்கூடும். அதனால என்னிட்ட கேட்டீங்கன்னா ஸ்ரீல பிரபுபாதர் என்ன கொடுத்துருக்காரோ அதோட நம்ம இருந்துப்போம், அது நமக்கு போதுமானது. பூரணத்தை முழுமையா நமக்கு கொடுக்கக்கூடியது. சில நேரங்கள்ல எங்கேயாவது தாமத்துக்கு போறோம் அப்படின்னா அங்க ஏதாவது கௌடிய மடம் இருக்கு, அங்க ஏதாவது பக்தி சந்தோஷ் தாக்கூருடைய அவர் பிரதிஷ்டை பண்ண விக்கிரகங்கள் இருக்காங்கன்னா தாராளமா போகலாம், தரிசிக்கலாம், பிரசாதம் ஏற்றுக்கொள்ளலாம். அங்க நம்மளால முடிஞ்சதுன்னா ஏதாவது காணிக்கை கொடுத்துட்டு வரலாம். அதுல எந்த ஒரு தவறும் இல்லை. அதற்காக போய் சங்கம் எடுத்துக்கிறது அப்படிங்கும் போது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய்.